ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம், 11 சூத்திரம். வழங்குபவர் சிவ முருகலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
செய்ய முடியும். அதனால எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, காபியை தான். அப்ப அந்த நேரம் நான் பேசுறது, மத்த நேரம் பேசுறது அதே சரி. அதை வந்து பிரயோஜனமா இருக்கல. அந்த ஆன்மா எப்படி இருக்குன்னாரு, ஐந்தையும் ஒக்க உணராது, ஒன்று போல அஞ்சையும் உணராது, அவற்றுணர்வது தனித்தனியா உணரும். அப்புறம் இது முதல் செய்தி. அப்புறம் ஐந்தும் போல் நின்றுணரும், அழுந்தி அனுபவிக்கும். பொருள் அழுந்திரும், இந்த அறியும் பொழுது ஒன்னொன்னாய் அறியும்னு சொன்னோம். அப்புறம் அறியும் பொழுது பொருளில் அழுந்தி அனுபவிக்கும், அழுந்தி அனுபவிக்கும். அதாவே இவன் அறிவான், அழுந்தி அனுபவிக்கும். அழுந்தி அனுபவிக்கும். அப்ப ரெண்டு விஷயம் என்னெல்லாம், ஒன்னொன்னா அறியும், அப்புறம் அனுபவிக்கும் போது அழுந்தி அனுபவிக்கும். அழுந்திருவான், தள்ளி நின்று அனுபவிக்கவே தெரியாது. அதாவே வேறும் இன்பமோ துன்பமோ அப்படியே அதுலயே இதாயிருவோம். அது வேற, நாம வேற என்று தள்ளி நின்று உணரும் ஆற்றல் பொருள் அனுபவத்தில் உயிருக்கு இல்லை. அது பக்குவமில்லாத தன்மை. இது ரெண்டு விஷயம் சொன்னாரு. இறைவனுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் வராது. உயிர் அறியும் போது எப்படி அறியுது, ஒன்றொன்றாக அறிகிறது. இறைவன் ஒரு சேர அறிவான். அப்புறம் அனுபவிக்கும் பொழுது உயிர் அழுந்தி அனுபவிக்கிறது, உயிர் அழுந்தி அனுபவிக்கிறது, அழுந்தாமல் ரெண்டு வித்தியாசம். அப்ப என்ன நடத்தல, ஆனால் ஆனால் இறைவன், ஆனால் இறைவன் ஒரு சேர அறிவான். இறைவன் ஒரு சேர அறிவான் எல்லாத்தையும் ஒண்ணு போ. அப்புறம் அழுந்தாமல் அனுபவிப்பான், அழுந்தாமல் அனுபவிப்பான். சரியா, இது எடுத்துக்காட்டு ஒன்னு இல்ல. இன்னொரு எடுத்துக்காட்டும் வச்சிருக்காரு. எடுத்துக்காட்டு இரண்டு, எடுத்துக்காட்டு இரண்டு. இப்ப ரெண்டாவது எடுத்துக்காட்டு புத்தகத்துல படிக்குமா பாருங்க. ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர. அந்த ஒன்றுங்கிறத முன்னால வச்சுக்கணும். ஒன்று ஏகமாய் நின்றே இணையடிகள் உணர, போகமாய் தான் விளைந்த பொற்பினான், ஏகமாய் உள்ளத்தின் கண்ணானான், உள்குவார் உள்ளிற்றை உள்ளத்தார் காணானோ உற்று. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த பக்குவப்பட்ட உயிரை பத்தி பேசுற. பக்குவம் வாய்ந்த உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிவத்தோடு பொருந்தி நிற்கும். பக்குவம் வாய்ந்த உயிர் எப்படி இருக்கும், சிவத்தோடு பொருந்தி நிற்பதா. சிவத்தை தவிர வேற எதையுமே அறியாது. பக்குவம் வாய்ந்த உயிர் சிவத்தோடு பொருந்தி நின்று சிவம் மட்டுமே அனுபவிக்கும். உலக பொருள் அனுபவிச்சாலும் அதுலேயே எதைத்தான் பார்க்கும், சிவத்தை தான் பார்க்கும். சிவத்தினுடைய கருணையை தான் பார்க்கும். சிவத்தினுடைய கருணை என்ன அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுக்காக திருமணத்திற்காக வைக்கப்பட்ட பெண் இறந்து போயிட்டார். ஞானசம்பந்த பெருமான் வருகிறார், வரது கேள்விப்பட்டு குணத்தில் கொண்டு வச்சோடனே எழுப்புறார். இப்பொழுது அழகிய பெண்ணாக வருகிறார். அழகிய பெண்ணை பார்க்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் என்ன பார்த்தார் அப்படின்னா, இறைவனுடைய கருணையை பார்த்தார். யோசித்து பாருங்க, ஒரு பொருள் அனுபவிக்கப்படுகிறது, பக்குவம் வந்தவனும் அனுபவிக்கிறான், பக்குவம் வராதவனும் அனுபவிக்கிறான். பொருள் ஒன்றுதான், ஆன்மா ஒன்றுதான், அனுபவம் வேறு. எல்லாரும் உயிர் தான், ஒரே பொருள், ஒரே பொருள்ல எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் பார்வை வேறு, இன்னொருத்தன் பார்வை வேறு, வேறாகி போய்விடுகிறது அல்லவா. இது எதனால அப்படின்னா, அந்தந்த உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அது மாறும். பெரிய பொருள் தான், நீ ஒரு விதமா பார்ப்ப, இன்னொருத்த இன்னொரு விதமா பார்ப்பான், அந்த பார்வையில கோளாறு வரும். என்ன அப்படின்னா, நம்முடைய பிராணங்கள்ல ஒரு கதை உண்டு. ஒரு நான் சொன்னா உங்களுக்கு நினைவு வந்துடும். ஒரு கணவன் மனைவி குழந்தை ஒரு கீரி கதனவருக்கா, அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இந்த கீரி பிள்ளைய வச்சுட்டு கணவனும் மனைவியும் வெளியே போயிட்டாங்க. மனைவி ஆற்றுக்கு சென்று தண்ணீர் கொண்டு வர, குழந்தை தொட்டில் இருக்கு, பாதுகாப்பா யார் இருக்கு? கீரி. அப்பொழுது ஒரு பாம்பு, பாம்பு வந்த உடனே பாம்பு இந்த குழந்தைக்கு தீங்கு செய்யும் என்று கீரி என்ன பண்ணுது, பாம்புல சண்டை போட்டு கடிச்சு கொண்டு இங்கெல்லாம் ரத்தமா இருக்கு. இது இந்த கீரி அப்படி வாயெல்லாம் ரத்தமாக வாசல்ல வந்து நிக்குது. வீட்டுக்காரி பாரத பாத்திய ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறது. என்ன செஞ்சிருக்கு? பாம்பிடமிருந்து குழந்தையை காப்பாத்திருக்கிறது. வீட்டுக்காரி இதை நினைத்து மகிழ்வாளே என்று அந்த உணர்வை பகிர்ந்து கொள்வதற்காக வாசல்ல வந்து எப்போ அவ வருவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. இவ வந்தா கீரியினுடைய முகத்தில் வாயில் இரத்தத்தை பார்த்தால் காட்சி, ஒருவள் ஒரு காட்சியை பார்க்கிறார். என்ன முடிவு பண்ண தெரியுமா? என்ன முடிவு பண்ணிட்டா? குழந்தையை கெடுத்து விட நினைச்சு முடிவு பண்ணிட்டு கையில குடத்த தண்ணியோட தலையில போட்டா சீரியர். ஏன் இந்த நிலைமை? இப்படித்தான் நாம் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டிருக்கிறோம், அனுபவிச்சுட்டோம். ஆனால் எந்த ஒன்றையும் நன்மையாகவே பார்ப்பது பக்குவம் வாய்ந்தவர்களுடைய செயல். அவங்க எதை பார்த்தாலும் கெட்டதாக எந்த இதுமே இல்லை அவங்களுக்கு. எல்லாத்திலையும் அவங்களுக்கு என்ன பார்க்கறாங்க அப்படின்னா, அனைத்தையும் நல்லதாகவே பார்க்க முடிகிறார், அனைத்தையும் சிவத்தின் செயலாகவே பார்க்க முடிகிறது. அதனால இங்க சொன்னார் இந்த பாட்டுல, நாமெல்லாம் பொருள் அனுபவம் அப்படிங்கிறது, நம்ம கூட பெருமான் இருந்தாலும் கூட நம்முடைய பார்வை எப்படி போகுது? தப்பாகவும் போகுது. ஆனால் பக்குவம் வாய்ந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் சிவத்தை புரிந்து நிற்கிறார்கள். அதனால யாதொன்றை அனுபவிக்கும் பொழுதும் அதை சிவானுபவமாகவே பார்க்கிறார்கள். சிவானுபவம் தவிர பொருள் அனுபவம் அங்கே அவர்களுக்கு இல்லை என்று எடுத்துக்காட்டு இரண்டுல, பக்குவம் வாய்ந்தவர்களுடைய பொருள் அனுபவம் நம்முடைய அனுபவம் போல இல்லை, நாம் உலகப் பொருளை அனுபவிக்கிறோம், ஆனால் அதே பொருளில் பக்குவம் வாய்ந்தவன் சிவத்தை அனுபவிக்கிறான். அப்படி அவனுக்கு சிவத்தை அனுபவிப்பதற்கு இறைவன் தான் கருணை புரிந்தான். அதையா சார், அவனுக்கு மட்டும் அந்த கருணையை கொடுத்துருக்கான், எனக்கும் கொடுத்துருக்கலாங்களா அப்படின்னா, அது அவனுடைய பக்குவம், இது நம்முடைய பக்குவம் இன்மை. அதனால இந்த எடுத்துக்காட்டு இரண்டுல சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, எழுதிக்கிடுங்க, பக்குவம் பெற்ற ஒருவன் சிவத்தை பொருந்தி நிற்பதால், பக்குவம் பெற்ற ஒருவன் சிவத்தை பொருந்தி நிற்பதால் உலக அனுபவமும் அவனுக்கு சிவானுபவமே, உலக அனுபவமும் அவனுக்கு சிவானுபவமே, உலக அனுபவமும் அவனுக்கு சிவானுபவமே. அவர்கள் அல்லது அவன் சிவத்தை தவிர வேறு எதையும் அனுபவிப்பதில்லை. சிவத்தை தவிர வேறு எதையும் அனுபவிப்பதில்லை. சிவபெருமான் அவன் உள்ளத்தில் பொருந்தி நிற்பதால், சிவபெருமான் அவன் உள்ளத்தில் பொருந்தி நிற்பதால், சிவபெருமான் அவன் உள்ளத்தில் பொருந்தி நிற்பதால் எல்லா அனுபவங்களையும் சிவானுபவமாக மாற்றுகிறான். எல்லா அனுபவங்களையும் சிவானுபவமாக மாற்றுகிறான். சிவபெருமான் அவன் உள்ளத்தில் பொருந்தி நிற்பதால் எந்த அனுபவத்தையும் சிவானுபவமாக மாற்றுகிறான். யோசு பாருங்க, எவ்வளவு பெரிய பக்குவமா இருக்கும். யோசு பாருங்க, எந்த ஒண்ண பார்த்தாலும் அதிலும் சிவம்தான் கலந்திருக்கிறது என்பதை நம்மால உணர முடிகிறதா? ஒரு பொருளையும் வித்தியாசமாக தான் நம்மால பார்க்க முடிகிறது. இவன் வேற, அவன் வேற, இவன் எனக்கு வேண்டியவன், இவன் எனக்கு வேண்டாதவன், பிரிச்சு பார்க்க முடிகிறது. இது பக்குவம் இன்மையினுடைய அடையாளம். பேதம் உமாவதி சிவம் பெற்றான் சாம்பானுக்கு தீட்சை கொடுப்பார். உமாவதி சிவம் பெற்றான் சாம்பானுக்கு தீட்சை கொடுப்பார். இறைவனை கடிதம் கொடுத்தனுக்கு இருக்கார். என்ன அப்படின்னா, பெற்றான் சாம்பானுக்கு தீட்சை கொடுக்க சொல்லி முக்கு அடியார்க்கு எளியன் தெல்ல சித்திரம்பலகம் கொற்றன் கொடியார்க்கு எளிய கைச்சு விட்டு படியின் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பெற்றான் சாம்பானுக்கு பெற்றான் சாம்பானு பக்குவம் வந்துட்டு பேதம் அல்ல, தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை மூணு விஷயம் என்ன சொல்றது, பேதமர தீட்சை கொடுத்து முக்தி கொடுக்க. அடிப்படை என்ன அப்படின்னா பேதம் அறுதல். அடிப்படையில் என்ன, பேதம் அறுதல். பேதம்னா என்ன, வித்தியாசம் பார்க்கிறது. நீ வித்தியாசம் பார்க்கறதுனால உனக்கு விருப்பு வெறுப்பு உண்டாகிறது. விருப்பு வெறுப்பு என்பது பக்குவம் இன்மையின் அடையாளம். விருப்பு வெறுப்பு உடையவன் சிவத்தை உணர முடியாது. வித்தியாசம் இருக்கா இல்லையா நமக்கு, நம்ம பார்வையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம வீட்டுல ரெண்டு பெண்மணிகள் இருக்கிறாங்க, ஒருத்திக்கு பேரு மகள், இன்னொருத்திக்கு பேரு மருமகள். ரெண்டு பெண்மணி தானே, ரெண்டு பேரும் ஒன்னா, நமக்கு ரெண்டு பேரும் ஒன்னா, ஒன்னா கிடையா? பொய் சொல்லக்கூடாது. ஒன்னா வேறையா, வேற தானே? அதைத்தான் கேக்குறேன். நீங்க எப்படி பாப்பீங்கன்னா கேக்கணும், பாக்குற விதம்தான் எனக்கு புரியல. பாக்குறீங்களான்னு கேட்டேன். பார்க்கணும் யாருக்கு சொல்றீங்க? பார்க்கணும், பார்க்கணும்னா நீங்க பாக்கீங்களா? நான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் பார்க்கணும், இவன் பார்க்கணும்னா நீ பார்க்கறியா? பேதம், பேதம். அதனால சொன்னாரு, இந்த சிவனடியார்களுக்கு அந்த பேதம்ங்கிற உணர்வு கிடையாது. எந்த பொருள் ஏன் இவனுக்குள்ளும் சிவன் தானே இருக்கிறான், அவனுக்குள்ளும் சிவன் தானே இருக்கிறான். உலகத்துல எல்லா பொருளையும் கலந்திருப்பவன் சிவம் என்று சொல்லும் பொழுது பொருள்களுக்கு நடுவுல மனிதர்களுக்கு நடுவுல என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? ஏன் எல்லாத்திலையும் கலந்திருக்கிறது யாரு? எல்லாத்திலையும் கலந்திருக்கிறது சிவம். அப்படின்னா பொருளுக்கு பொருள் என்ன வேறுபாடு, மனிதனுக்கு மனிதன் என்ன வேறுபாடு? இவ்வாறு வேறுபாடுகள் பக்குவம் வாய்ந்தவர்களுடைய உணர்வில் இல்லை. ஆனால் நமக்கு வேறுபாடு இருக்கு. குறையுமா? குறையாதா? சத்திய மனிதர்கள குறையாதுன்னு குறைஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால எடுத்துக்காட்டு இரண்டுல சொன்னாரு, இந்த பக்குவம் வாய்ந்தவர்கள் சிவத்தை புரிந்து நிற்பதால் அவர்கள் எந்த பொருளை அனுபவித்தாலும் அது அவர்களுக்கு சிவானுபவமே. அவர்களுக்கு வேற தனி அனுபவம் கிடையாது. எதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுக்கு நீ எந்த அனுபவத்தை கொடுத்தாலும் அவர்கள் சிவமாகத்தான் அனுபவிப்பாங்க. நீ என்ன கொடுத்தாலும் சரி, பக்குவம் வாய்ந்தவர்களுக்கு நீ எதை அனுபவிக்க கொடுத்தாலும் அப்படின்னு அர்த்தம், நீ இன்பம் கொடுத்தாலும் நீ துன்பம் கொடுத்தாலும் அவர்கள் இரண்டையும் சமமா தான் பார்ப்பாங்க. இது இன்பம், இவன் எனக்கு இன்பம் கொடுத்தான், இவன் எனக்கு துன்பம் கொடுத்தான் என்ற உணர்வு அவங்களுக்கு கிடையாது. அவர்கள் ரெண்டையும் எதுவாகத்தான் பார்ப்பாங்க? சிவமாகத்தான் பார்ப்பாங்க. நாவுக்கரசர் பெருமானே நீற்றரையில கொண்டு அடைச்சாங்க. சமணர்கள் செய்த கொடுமைகள்ல ஒன்றாக ஒரு கேள்வி கேட்கிறோம் நம்ம. அதுல உள்ள இருந்தாரு, குறிப்பிட்ட நாள் கழிச்ச உடனே வெளியே வந்தாரு. வெளியே சிவனடியார்கள் எல்லாம் அழுது கொண்டு இருந்தாங்க. வெளியே இருந்த சிவனடியார்கள்லாம், ஐயோ நம்ம பெருமானை கொண்டு போய் இப்படி ஒரு உள்ள எவ்வளவு வெப்பம் இருக்கும், அந்த வெப்பத்துல கொண்டு வயதான இவரை கொண்டு வச்சுட்டாங்களே, அவருடைய மனது எவ்வளவு வேதனைப்படும் என்று இவர்கள் வேதனைப்பட்டு வெளியே நின்றார்கள். அப்புறம் குறிப்பிட்ட நாளில் வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே கேட்டாங்க, ஐயா உள்ள ரொம்ப சங்கடப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவரு சொன்னாரு, ரொம்ப பிரமாதமாக இருந்தது, இது மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இன்னும் கூட பத்து நாள் கூட உள்ள இருந்திருக்கலாம் போட்டேன். ஏன் அப்படின்னா, முதல்ல ஆரம்பம் என்ன ஆரம்பம் அப்படின்னா, இவ்வாறு இம்மன்னன் எனக்கு துன்பம் விளைவிக்கிறான் என்ற உணர்வே கிடையாது. முதல்ல அந்த உணர்வே கிடையாது. இத்தனைக்குள்ள வைக்கும் பொழுது இம்மன்னன் எனக்கு துன்பத்தை தருகிறான் என்று அந்த மனது உணர்ந்ததான உணரவே. அப்ப உள்ள இருக்கும்போது அது அப்படியே சிவத்தினுடைய திருவடி சிந்தனையாக இருந்தது. அதனால அவங்களுக்கு எந்த அவர்களுக்கு நீ எதை கொடுத்தாலும், நீ இன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் அவர்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டார்கள். இவன் எனக்கு துன்பம் செய்பவன், இவன் எனக்கு இன்பம் தருபவன் என்று வேறுபடுத்தி பார்க்கும் மனது பக்குவம் வந்தவர்களுக்கு கிடையாது. காரணம், அவர்கள் சிவத்தை பொருந்தி நிற்பதால் எந்த ஒரு அனுபவமும் அவர்களுக்கு சிவானுபவமே. அதை தவிர வேற எதையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்பது இந்த எடுத்துக்காட்டுல சொல்லப்பட்டது. அப்புறம் முதல் செய்தி முடிஞ்சது, இரண்டாவது செய்திக்குள்ள போறோம். இரண்டாம் அதிகரணம், அதிகரணம் இரண்டு. அதிகரணம் இரண்டு மேற்கோள், சுற்றத்துல பாருங்க. இனி பக்தியினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும். என்ன அப்படின்னா, இறைவன் செய்யும் உதவியை சதா நினைத்து கொண்டிருப்பார்கள். அதனால் சிவத்தின் மீது அன்பு பெறுவோம். அதனால் அவர்கள் சிவத்தன் திருவடியை அடைவார்கள். இது இங்கு சொல்லப்பட்ட செய்தி. மேற்கோள், மேற்கோள் எழுதுங்க, மேற்கோள். சிவம் செய்யும் உதவிகளை மறவாது இருப்பதால், சிவம் செய்யும் உதவிகளை மறவாது இருப்பதால் சிவத்தின் மீது அன்பு பெறும். சிவத்தின் மீது அன்பு பெறும். அவ் அன்பு சிவத்தினுடைய திருவடியில் உயிரை கொண்டு சேர்க்கும். அவ் அன்பு சிவத்தின் திருவடியில் உயிரை கொண்டு சேர்க்கும். என்ன அப்படின்னா, சிவத்தினுடைய திருவடியில உயிரை கொண்டு வச்சது யாரு? சிவம். உயிரா பார்த்து சிவத்தினுடைய திருவடியை போய் சேர முடியாது. உயிர் போய் அங்க சேர முடியாது. அப்ப அங்க சேர்த்துக்கிட்டது யாரு? சிவம். சிவத்தினுடைய திருவடியை இது அடையும்னு சொல்றோம். அடையும்னா அதுக்கு காரணம் யாரு? சிவபெருமான். அவன் தான் இந்த உயிரை தன்னுடைய திருவடியில வச்சுக்கிட்டான். ஏன் வச்சுக்கிட்டான் அப்படின்னா, அதனுடைய அன்பை உணர்ந்தான். அது காற்ற அன்பு, அது அந்த உயிரினுடைய அன்பு. அதை உணர்ந்தவுடன் சிவபெருமான் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய திருவடியில வச்சுக்கிட்டான். இப்ப நாம கேட்கிறோம், நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நாமளும் இருக்கிறோம். பக்குவம் இல்லாத ஒரு மனிதனாக நானும், பக்குவமுடைய மனிதனாக ஒருவரும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இருக்காங்க. அன்புங்கிறது உள்ளத்துல உள்ள விஷயம். நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னா, இது என்னுடைய உள்ளத்துல உள்ள விஷயம். அது இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஐயா ஒருத்தருக்கு முக்தி கொடுத்துடுறாரு, காரணம் அவர் உள்ளத்துல உள்ள அன்புங்கிறீங்க. இன்னொருத்தருக்கு இன்னும் முக்தி கொடுக்க மாட்டாரு, காரணம் அன்பு வளரலைங்கிறீங்க. அன்புங்கிறது உள்ளத்துல உள்ள விஷயம் எல்லாம். இது எப்படி வெளியே தெரியும் அப்படின்னா, அது பெருமானுக்கு மட்டும் தெரியும். யாருக்கு மட்டும் தெரியும்? நாம பெருமான் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? யாருக்கு தெரியும்? பெருமானுக்கு தெரியும். ஏன் அவனுக்கு மட்டும் ஏன் தெரியும் அப்படின்னா, அவன் நம்மோடு உயிரோடு பொருந்தி இருப்பதால தெரியும். மற்றவங்கள நம்ம உடம்போடு பொருந்தி இருக்காங்க, சிவபெருமான் உயிரோடு பொருந்தி இருக்கிறான். மற்றவங்க உலக பொருள்கள் நம்ம உடம்போட தான் பொருந்தோம். இந்த தண்ணிப்பாட்டில் கையில் எடுத்தோம்னா உடம்போட தான் பொருந்தோம். ஆனால் சிவபெருமான் எங்க பொருந்தி நிற்கிறான்? உள்ளத்தில் பொருந்தி நிற்பதால் உள்ளத்தில் உள்ள பக்குவத்தை அன்பை அவன் அறிவான். அதனால அறிந்ததற்கு ஏற்ப செயல்பட்டுவான். அதனால இங்க ஒரு கேள்வி வந்துட்டு, என்ன கேள்வி வந்துட்டுனா, சார் நான் அன்பு செலுத்தினே முக்தி கொடுப்பான்னு சொல்றீங்களே, நான் அன்பு செலுத்துனது அவனுக்கு எப்படி தெரியும்? ஏன் நான் அன்பு செலுத்துறேன்னு யார் சொன்னா? அன்பு செலுத்துதான் சொன்ன. அப்ப இங்க என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஒருவன் செய்கிற அன்பை பக்குவத்தை சிவபெருமான் எவ்வாறு உணர்கிறான்? அன்பு செய்த உடனே திருவடி கிடைச்சிடும் சொல்லிட்டீங்களே, ரொம்ப எளிதா திருவடி கிடைக்கும். நாங்கள் சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்கு உயிர்கள் ரொம்ப வேக்க விறுவிறுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டாம். என்ன செஞ்சா போதும், அவ்வளவுதான். உள்ளத்தில் அன்பு இருந்தால் போதும். இதை விட சுருக்கமா ஒரு சித்தாந்தம் சொல்ல முடியுமா? சைவ சித்தாந்தம் தான் இவ்வளவு சுருக்கமா சொல்லுது. எப்பாங்கவா முக்தி அடையணுமா? ஆமா, உள்ளத்தில் சிவபெருமானுக்கு அன்பை வளர்த்தப்படும், முக்தி அடைவார். அன்பை வளர்த்தா போதுமா? அன்பை வளர்த்தா முக்தியில ஒன்று செல்லும். அன்பு எப்படி சார் முக்தியை தரும்னு கேட்டான். என் உள்ளத்தின் அன்பு எப்படி முக்தியை தரும் அப்படின்னா, உன் உள்ளத்தின் அன்பை உணர்ந்து முக்தி கொடுப்பவன் இறைவன். அவன் பார்த்துக்குவான். அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் ஓம் கூட தானே இருக்கிறான். உள்ளத்துல உள்ள பக்குவத்தை ஓம் கூட இருக்கிற அவன் உணர்வதால் உன் அன்பை உன்னோடே இருக்கிற சிவபெருமான் உணர்வதால் அவன் உனக்கு முக்தி தருவான். நீ என்ன செஞ்சா போதும்? அன்பு செலுத்தினா போதும். நீ அன்பு செலுத்து, அது ஓ வேலை, சிவபெருமான் வேலை முக்தி கொடுக்கிறது. நீ ஓ வேலைய ஒழுங்கா செஞ்சா சிவபெருமான் அவ வேலைய அவன் செய்வான். நீ அவன் எப்ப செய்வான் எப்ப செய்வான்னு யோசிக்காம ஓ வேலைய ஒழுங்கா செய்யட்ட. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியது? நம்முடைய வேலைய ஒழுங்கா செய்யணும். அவன் வேலைய ஒழுங்கா செய்வானான்னு நம்ம யோசிக்க வேண்டாம். அவன் வேலைய அவன் ஒழுங்கா செய்வான். நாம என்ன செஞ்சா போதும்? நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு. அதனால இங்க எழுதினாரு, ஏது ஏது சிவபெருமான் உயிரோடு பொருந்தி இருப்பதால், சிவபெருமான் உயிரோடு பொருந்தி இருப்பதால் சிவபெருமான் உயிரோடு பொருந்தி இருப்பதால் உயிரின் அன்பை உணர்ந்து முக்தி கொடுப்பான். உயிரின் அன்பை உணர்ந்து முக்தி கொடுப்பான். இப்ப சில எடுத்துக்காட்டுகள். எடுத்துக்காட்டு ஒன்னு, இது ஏதுல இவ்வளவு நேரம் எழுதிட்டீங்க. இப்ப சில உதாரணங்கள்ல சில செய்திகள் சொல்றேன், அதை கொஞ்சம் கோர்வையா பார்த்துக்கிட்டே போயிடும். எடுத்துக்காட்டு ஒன்னுன்னு போட்டுக்கிடுங்க, சுருக்கமா மட்டும் சொல்றேன். எடுத்துக்காட்டு ஒன்னுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிவபெருமானுடைய கருணை எல்லா இடத்திலையும் பரவித்தான் இருக்கிறது. பக்குவம் வாய்ந்த உயிர்கள் அவன் கருணையை புரிந்து கொள்கின்றன, பக்குவம் வராதவை அவனுடைய கருணையை புரிந்து கொள்ளவில்லை. அது எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றார். என்ன அப்படின்னா, சூரியன் எல்லா இடத்திலும் பரவி நிற்கிறது, கண்ணில் கோளாறு உடையவன் அதை உணரமாட்டான், கோளாறு இல்லாதவன் உணர்வான். சூரிய ஒளி எல்லா இடமும் பரவி நிற்கிறது, கண்ணில் குறைபாடு உள்ளவன் அதை அறிய மாட்டான், குறைபாடு இல்லாதவன் அதை அறிவான். அதை போல சிவத்தினுடைய கருணை பரவி நிற்கிறது, பக்குவம் வாய்ந்த உயிர் அதை உணரும், பக்குவம் இல்லாத உயிர் அதை உணரான். அப்பட்ட கேட்டா, சார் பக்குவம் வாய்ந்த உயிர் உணரும், சந்தோஷம் தான். பக்குவம் வராத உயிர் உணராதுன்னு சொல்லிட்டீங்களே, கவலைப்படாத. அந்த பெருமான் இன்னொன்னு செய்யறான். என்ன செய்யறான்? இப்படி பக்குவம் வராத உயிர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்தையும் தருகிறான். பக்குவம் வந்த உயிருக்கு முக்தி தருகிறான், பக்குவம் வராத உயிருக்கு பக்குவம் தருகிறான்.